ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 44வது திருப்பாடல். யாவரினும் மேலானவள். சிவபெருமானுடைய வாமபாகத்தில் இருந்தவள் என்று அம்பிகையை துதித்து அபிராமிப்பட்டார். சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் உள்ள உறவை எண்ணி பார்க்கிறார். அந்த உறவு மிகவும் விசித்திரமானது. ஒரு சமயம் அவனை அடைய அவள் தவம் செய்கிறாள், மற்றொரு சமயம் அம்பிகையை அடைய சிவபெருமான் தவம் செய்கிறார். அவருடைய திருமேனியில் சருபாதியை ஆக்கிரமித்து கொண்டு முழு உரிமையோடு சமாதானமாக எழுந்தருளியிருக்கிறாள். வேறு சமயத்தில் அவளே தலைவியாக இருக்க சிவபெருமான் அவளுக்கு அடியவனாக இருக்கிறார், வணங்குகிறார். சில சமயங்களில் அவனுக்கு அடங்கிய நாயகியாக, பணிந்தொழுகும் பத்தினியாக அவள் விளங்குகிறாள். இவ்வாறெல்லாம் நாடகம் நடித்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவரே. சிவன் வேறு, சக்தி வேறு அல்ல. இந்த விசித்திரமான உறவை நினைத்து வேறு ஒரு வகையில் அதனை இந்த பாடலில் சொல்கிறார் அபிராமப்பட்டர். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மணிமங்கலமாம், அவளே அவர் தம கண்ணையும் ஆயினள். ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்று இந்த பாடலை அமைக்கிறார் அபிராமப்பட்டர். உள்ளத்தினால் அம்பிகையின் அணுகத்தொண்டராகவும் பேறு பெற்றமையால் அன்னையை அணிவை சுட்டினால் இவள் என்கிறார். என்னுடைய தாயாகிய இவள் இப்படியெல்லாம் எம்பிரானுடன் இணைந்த உறவு உடையவள் என்று சொல்ல வருகிறார். அம்பிகையான இந்த பிராட்டி உமாதேவியாக தனியே பிரிந்திருந்து பரமேஸ்வரனை அடைய வேண்டும் என்று இமாச்சலத்தில் தவம் இருந்தவள் என்று தொடங்குகிறார். விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக தவம் செய்தவள் என்கிறார். அதனால் இந்த பாடலின் முதல் வரியை தவளே இவள் என்று ஆரம்பிக்கிறார். இப்படியாக தவம் செய்து அதன் பயனாக பரமேஸ்வரன் அடைந்த அம்பிகை அவருடைய மனைக்கு மங்களமாக, அவருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக ஆனாள். எல்லோருக்கும் இன்பத்தை உண்டாக்கும் சிவபெருமானுடைய வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கினாள். சிவம் என்ற சொல்லுக்கே மங்களம் என்ற ஒரு பொருள் உண்டு. அம்பிகையை பிரிந்திருந்தால் அந்த வாழ்வில் மங்களம் இருக்காது. அவளோடு சேர்ந்திருந்தால்தான் அவன் வாழ்வு மங்களமுடையதாகும். அவன் மனைமங்கலமாக இருப்போள் அன்னை என்பது பொருள்பட எங்கள் சங்கரனார் மணிமங்கலமாம் அவளே என்று அடுத்த வரியை அமைக்கிறார். சிவபெருமானை மணக்க வேண்டுமென்று தவம் புரிந்து அப்பெருமானுடைய மனைக்கு மங்களமாகி துணைவியாக எழுந்திருக்கும் அவள் அவனுக்கு தாயாகவும் இருக்கிறாளாம். இது உலகத்தில் இல்லாத அதிசயம். இதையே வேறு விதமாக சொல்வார் மாணிக்கவாசகர். சிவபெருமான் அம்பிகைக்கு மணாளனாகவும் இருக்கிறாராம், மகனாகவும் இருக்கிறாராம். அதைத்தான் அபிராமிப்பட்டர் இங்கே எங்கள் சங்கரனார் மணிமங்கலமாம் என்று சங்கரனாரின் துணைவியாகவும், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினாள் என்று சங்கரனாருக்கு அன்னையாக எழுந்தருளியிருப்பதாக இங்கு குறிப்பிடுகிறார். சக்திதான் சிவத்தை ஈன்றும் என்று ஒரு தாத்பரியம் இருக்கிறது. தத்துவங்கள் ஒன்றிரண்டு ஒன்று தோன்றும் முறையில் இந்த உறவு தெளியப்பெறும். சிவ தத்துவத்தினின்றும் சக்தி தத்துவம் தோன்றுகிறது. அப்போது சிவனுக்கு சக்தி மகள் முறை ஆகிறாள். மீண்டும் அந்த சக்தி தத்துவத்திலிருந்து சதாசிவ தத்துவம் தோன்றுகிறது. அப்பொழுது சக்திக்கு சதாசிவம் மகனாகிறார். இந்த தொடர்பை எண்ணியே இங்கு அபிராமப்பட்டர் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினாள் என்று இந்த பாடலின் அடுத்த வரியை வைக்கிறார். பிறகு இந்த பாடலின் தொடர்ச்சியாக ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியும் ஆம் என்று அமைக்கிறார். எல்லோரிலும் சிறந்தவன் பெருந்தலைவனுமாக இருப்பவர் பரமசிவன். அவர் தேவர்க்கோ அறியாத தேவதேவன், மகாதேவன். அவருக்கும் அன்னையாகும் அன்னைக்கும் நிலையில் அபிராமி இருக்கிறாள். அவளை பராம்பிகை என்றும் பரதேவதை என்றும் சொல்வார்கள். எல்லாரினும் உயர்ந்த தெய்வம் பரமேஸ்வரன். அவனுக்கும் மேலானவள் அம்பிகை என்றால் அவளினும் சிறந்தவர் யாரும் இல்லை என்பது புலனாகிறது. எல்லா தேவர்களுக்கும் மேலாக யாவரையும் தன் கீழ் இருக்கச் செய்து உயர்ந்து நிற்கிறவள் இந்த பெருமாட்டி என்ற பொருள்பட இங்கு இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் என்று அடுத்த வரியை அமைக்கிறார். அதன் பிறகு துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். எதனாலும் தளராத நிலை வர வேண்டும் என்றால் எதற்கும் தளராமல் எல்லோருடைய தளர்ச்சியும் போக்கும் ஒருவரை அடைய வேண்டும். அப்படி உள்ள தலைவி அம்பிகையான அபிராமி அன்னை. அவளை புகழாக புகுந்து அவளுடைய அருளை பெற்றவர்களுக்கு மற்ற தெய்வங்களை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அம்பிகையை விட வேறு தெய்வம் இல்லை என்பதை உணர்ந்தவர் அபிராமப்பட்டர். தம்முடைய தொண்டுகளை எல்லாம் அவளுக்கே அர்ப்பணம் செய்தவர். அதனால் அபிராமப்பட்டர் இங்கு எவர்க்கும் மேலான தெய்வமாகிய உன்னை புகழாக அடைந்து உன் திருவடிக்கு தொண்டு செய்யும் அடியேன் வேறு ஒரு தெய்வம் இருப்பதாக எண்ணி ஏமாந்து போக மாட்டேன். அவ்வாறு எண்ணி வழிபாடு செய்தல் முதலிய துண்டுகளை மெய்யினால் செய்ய மாட்டேன். அப்படி செய்வதனால் அவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நீக்க முடியாது என்பதை அறிந்து நான் தளர்ச்சி அடைய மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறார். அதனால் இந்த பாடலின் அடுத்த வரியை துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்று நிறைவு செய்கிறார். மனம் வாக்கு காயம் என்னும் மூன்று கரணங்களினாலும் இறைவியையே தியானித்து வாழ்த்தி கொண்டு தொண்டு புரியக்கூடியவர் அபிராயம்பட்டர். தனி உரிமையாக அம்பிகையே அவற்றை பெற்றிருக்கிறாள். அப்படி இருக்கையில் மெய்யினால் செய்யும் தொண்டை வேறு ஒருவரை தெய்வம் என்று கருதி அர்ப்பணம் செய்ய முடியுமா? அப்படி செய்தால் அதனால் தளர்ச்சிதான் உண்டாகும் என்பது இந்த பாடலின் கருவாக அபிராயம்பட்டர் அமைத்திருக்கிறார். இந்த பாடலின் பொது கருத்தாக அபிராயம்பட்டர் கூற விழைவது என்னவென்றால், என் நெஞ்சிற்கு அனிமையான தியான பொருளாக உள்ள அம்பிகை இறைவரை மணந்து கொண்டு வேண்டுமென்ற தவம் செய்த உமாதேவி எங்கள் தந்தையாகிய சங்கரனுடைய மனை வாழ்வுக்கு மங்களமாக விளங்கும் அம்பிகை அவருக்கு ஒரு திறத்தில் அன்னையும் ஆனாள். ஆகையினால் இவளே தேவர் யாவருக்கும் மேலான தலைவியாவாள். இவளை தெய்வமாக கொண்டு தொண்டு செய்வது என்று வேறு ஒரு தெய்வம் உண்டென்பதை எண்ணி மெய்யினால் அவருக்கு தொழு செய்து அதனால் தளர்ச்சி அடைய மாட்டேன் என்று இந்த பாடலை மிகவும் அழகாக இலக்கண அடையில் தமிழ் அந்தாதி செய்யுளாக அபிராயம்பட்டர் அருளி செய்திருக்கிறார். அந்த பாடலை நாமும் அதே பாணியிலேயே இலக்கண சுத்தத்தோடு பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் அடிக்கிறேன். ராதேகிருஷ்ணா.